இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு ஓய்வு நாட்கள் என்கிற காரியத்தை குறித்து நாம் சிந்திப்போம். சங்கீதம் 90:12 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 90:12. போதும் சோத்ரம். யார் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய நாட்களை எண்ணுகிறார்களோ அவர்கள் ஞானமுள்ளவர்கள். வாரத்தில் 6 நாள் போயிடுச்சு, இது 7வது நாள் அப்படிங்கிறத எண்ணணும், நம்ம கணக்கு போட்டு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறவங்க ஞானமுள்ளவர்கள். அதே மாதிரி ஸ்கூலில் இப்போ பரீட்சை வரப்போகுது, இத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும், இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற நேரத்தை தெரிஞ்சு அதற்கேற்றபடி செயல்படுகிறவர்கள் ஞானமுள்ளவர்கள். இப்போ இன்றைக்கி நம்ம பேசும்போது காலங்களை உபயோகப்படுத்தி பேசினாதான் மற்றவர்களுக்கு அது அறிவுள்ள வார்த்தைகளாக தெரியும். அப்படின்னா காலங்கள் நம்முடைய பேச்சில் சரியானபடி அளவோடு கலந்து நாம் பேச வேண்டும். காலம் தவறி பேசின யார் பேசுவா? காலம் தவறி சொல்லுங்கள் பாப்பா. ஆ, பைத்தியக்காரங்க. காலம் தவறிடுச்சுனாவே போதும், அவங்க சரியான நிலைமையில் இல்லைன்னு. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் காலத்தை நாம் கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பேசும்போது நம்ம காலத்தை கரெக்டாக அளவோடு இருந்து பேசிடுறோம், ஆனால் அதே காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் காலத்தை ஒப்பிட்டு நாம் செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இத்தனை மணிக்கு நாம் எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு நம்ம தூங்கணும், இத்தனை மணிக்கு இந்த மாதிரி காரியங்களை செய்யணும். ஒவ்வொரு நாளும் நம்ம சில காரியங்களை வச்சுருக்கிறோம், அதெல்லாம் கரெக்டாக நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். அப்புறம் 6 நாள் வருது, 7வது நாள் வரும்போது அங்கே ஆண்டவரை துதிக்கணும். அப்புறம் அதே மாதிரி 1 வருஷம் கடந்து போகுது, திருப்பி ஒரு 1 புது வருஷம் வருது, அந்த 1 புது வருஷத்தில் என்னென்ன காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிறத திருப்பி தீர்மானிக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் 10 வருஷம் ஆச்சு, 11 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, இந்த பிறந்தநாள் கொண்டாடுறதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய நாட்கள் எவ்வளவு அதிகமாகிருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கு நிறைய பேர் கொண்டாடுறாங்க. ஆனால் உண்மையாக வந்து பிறந்தநாள் கொண்டாடும் போது என்ன சம்பவம் நடக்கிறது யாருக்காவது தெரியுமா? ஆ, ரைட்டு. ஓ, நம்மளுக்கு வருஷங்கள் குறையுது, ஆனால் பிறந்தநாள் கொண்டாடும் போது நம்மளுக்கு வருஷங்கள் குறைந்து கொண்டே தான் வருகிறது. அதிகமாக இருக்கிறதுன்னு சிலவங்க ஆண்டவரை பற்றி அறியாதவங்க நினைக்கிறது என்னென்னா நம்மளுக்கு வயசு அதிகமாகிட்டு வருதுன்ட்டு. ஆனால் ஆண்டவரை பற்றி அறிந்தவர்கள் என்ன தீர்மானிப்பாங்கன்னா நம்மளுக்கு இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் குறைந்து கொண்டே வருகிறது. அப்போ வசனம் சொல்லுது, இந்த காலங்களில் இருக்கிறவங்களுக்கு 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அப்போ அதுக்கு மேலே இருந்தோம்னா அது வந்து சஞ்சலம். சங்கீதம் 90:10 வாசிப்போம். அப்போ நம்ம பர்த்டே கொண்டாடும் போதெல்லாம் இந்த 70 வருஷம் அல்லது 80 வருஷத்துலேருந்து கழிச்சுக்கிட்டே வர வேண்டியது தான். இன்னும் எத்தனை நாள் இருப்போம், எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு கழிச்சுக்கிட்டே வர வேண்டியது தான். அப்போது தங்களுடைய வாழ்நாட்களிலே தங்களுடைய நாட்களை எண்ணுகிறவர்கள் ஞானமுள்ளவர்கள். காலத்தை எண்ணாமல் அப்படியே நம்ம போயிட்டே இருந்தேன்னு நம்ம வந்து அறிவில்லாதவங்க. வசனம் வேதம் சொல்லுகிறது தங்களுடைய நாட்களை எண்ணி கணக்கு போடுகிறவர்கள் தான் ஞானமுள்ளவர்கள். காலத்தை அறியாதவர்கள் ஞானம் இல்லாதவர்கள். எப்படி நாம் பேசும்போது காலத்தை அளவிட்டு சரியான முறையில் பேசுகிறோமோ அவர்கள் தான் ஞானம் உள்ளவர்கள். காலத்தில் பேசும்போது காலத்தை தவற விடுகிறவர்கள் புத்தியீனர்கள் அல்லது பைத்தியக்காரங்க. இப்போ அதே மாதிரி காலத்தை அறிந்து எல்லா காரியங்களையும் செயல்படுகிறவர்கள் தான் வாழ்க்கையில் எல்லா இதுலேயும் ஞானம் உள்ளவர்களாக இருக்க முடியும். மற்றவர்கள் ஞானம் இல்லாதவர்களாகத்தான் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒரு சமயம் அவங்களுக்கு தங்களுடைய பார்வைக்கு ஞானமுள்ளவங்கள மாதிரி தெரியும், ஆனால் காலங்கள் போக போக என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமயம் வரும்போது அது வந்து மற்றவர்கள் நம்மளை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய காலங்களை ஒப்பிட்டு வேதத்தோடு ஒப்பிட்டு அல்லது நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நாம் வந்து வாழ்ந்தோம்னா தான் வாழ்க்கையில் நாமளும் ஞானமுள்ளவர்களாக இருக்க முடியும், மற்றவர்களும் நம்மளை ஞானமுள்ளவர்கள் என்று கணக்கு போடுவார்கள். இப்போ 40 வயசில் கல்யாணம் பண்ண எப்படி இருக்கும்? ரோட்டில் போகிறவங்கெல்லாம் குழந்தைய பார்த்துட்டு என்னன்னு கேட்பாங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்க. அதுதான் அதுக்கு உதாரணம். அப்போ வந்து அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியங்களை நிறைவேற்றும் பொழுது தான் ஆண்டவர் சொன்ன நீதி நிறைவேறும், அதே மாதிரி மற்றவர்கள் மத்தியிலேயும் அதோடு நீதியாக காணப்படும். அப்படி காலம் தவறி செய்கிறவர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக பைத்தியக்காரங்களைப் போல தோற்றம் அளிப்பார்கள். பிரசங்கி 8:5-6 போதும். இப்ப கற்பனை பிரமாணம் சொன்னா எல்லாரும் அதை கை கொள்வாங்க. இந்த காரியம் செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம், இது கட்டாயம், இது கட்டாயமா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அதை வந்து முழுவதுமாக பின்பற்றுவார்கள். ஆனால் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஞானியினுடைய இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். அப்போ நியாயம் இது நியாயம் அப்படின்னு சொன்னால் இது இந்த காலத்தில் செஞ்சால் இது நியாயம், இந்த காலத்தில் இது செய்யக்கூடாது. அப்போ ஞானமுள்ளவர்கள் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா காலத்தையும் அதற்கேற்ற நியாயத்தையும் அறிந்திருக்கிறார்கள். அப்போ காலத்தை அறியாமல் ஒரு நியாயத்தை செய்யும்போது அது வந்து அவனுக்கு வந்து அதில் இருக்கிற நன்மை தீமை எதுவுமே தெரியாது. அப்போ ஒரு பிரமாணம் இருக்குதுன்னா அந்த பிரமாணத்திற்கு ஒரு காலம் இருக்கிறது. அப்போ அந்த காலம் தவறி அந்த பிரமாணத்தை கை கொண்டால் அதில் பிரயோஜனம் இல்லை. ஆனால் காலம் தெரியாமல் ஒரு பிரமாணத்தை கை கொள்கிறானா அவன் வந்து ரொம்ப நல்லவன், ஆனால் நல்லது கெட்டது எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆனால் காலத்தை அறிந்து ஒரு காரியத்தை செய்கிறவர்கள் அவர்கள் மற்றவர்கள் முன்பாக ஞானமுள்ளவர்களாக காணப்படுவார்கள். அதனால் எல்லா காரியத்திற்கு காலமும் நியாயமும் உண்டு, ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. அப்போது சில சமயம் வந்து காலமும் நியாயமும் நம்மளுக்கு தெரியும் போது நம்மளுக்கு சந்தோஷம் நேரிடுகிறது, சில சமயம் காலமும் நியாயமும் நம்மளுக்கு தெரியும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு சஞ்சலம் நேரிடுகிறது. அப்படின்னா குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட வேலையை நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்கு சந்தோஷம் நேரிடுகிறது, அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த குறிப்பிட்ட வேலையை செய்யாமல் போகும்போது சஞ்சலம் நம்மளுக்கு வருகிறது. ஐயோ நான் வாழ்க்கையில் இவ்வளவு நாளாக தவற விட்டுட்டேன், நான் இந்த மாதிரி என்ன சொல்கிறது ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லு ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லும்போது நான் ஸ்கூலுக்கு போகாமல் விளையாண்டுட்டு இப்போ போய் பரீட்சை எழுத வேண்டியதாக இருக்குது. அப்போ 40 வயசு 50 வயசில் போய் 8 வகுப்பு பரீட்சை எழுதுனா எப்படி இருக்கும்? வீணாக்கிட்டோமே. அப்போ சஞ்சலம் நம்மளுக்கு மீதியாகுது. ஏன்னா நம்ம அது வந்து கணக்கு போடுறோம், ஐயோ ஐயோ அன்னைக்கு படிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருந்திருக்குமே, அது நம்மளை யாரும் கேவலப்படுத்த மாட்டாங்களே. இப்போ அப்பாவும் பையனை வந்து +2 பரீட்சை எழுதுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்குது. அப்பா வேலை செஞ்சிட்டே இருப்பார், +2 படித்தாச்சுன்னா ப்ரொமோஷன் சொல்லியிருப்பாங்க. அப்போ உடனே என்ன பண்ணுவார், உடனே அப்பாவும் நானும் +2 எழுதுறேன்னு சொல்லிட்டு அப்பாவும் மகனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே டெஸ்கில் மாற்றி மாற்றி உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. அப்போ அது அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, மற்றவர்கள் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க, ரெண்டு பேரும் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாங்க அப்படின்னு. அப்போ அந்த அந்தந்த காலத்தில் அந்தந்த வேலைகளை செய்யும் பொழுது நம்மளுக்கு ஒன்றா சந்தோஷம் நேரிடுகிறது, அந்தந்த வேலைகளை அந்தந்த காலத்தில் செய்யாமல் இருக்கும் பொழுது நம்மளுக்கு துக்கமும் சஞ்சலமும் நேரிடுகிறது. 5:13 போது 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 எல்லாம் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா என் ஜனங்கள். ஆண்டவர் சொல்றாரு என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். என்ன அறிவில்லை? காலத்தை கணிக்கிறதுக்குண்டான அறிவில்லை. நம்மளுக்கு எத்தனை வயசாச்சு, நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம், எந்த அளவுக்கு வேதத்தை படிக்கிறோம், தேவனுடைய காலங்கள் என்ன, மனுஷனுடைய காலங்கள் என்ன, அப்போ அவங்க எத்தனை நாள் கடந்து போயிருக்குது, இன்னும் நாம் எத்தனை நாள் உயிர் வாழ்வோம், என்னென்ன காரியத்தை நம்ம செய்யணும், அது மாதிரி தேவனுடைய காலங்கள் என்ன இருக்குது, நம்ம எந்த காலத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கிறத காலத்தை கருத்து உண்டான எல்லா காரியங்களையும் தேவ ஜனங்கள் அறிந்திருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுவாங்க நாங்கள் கிறிஸ்தவன் நாங்கள் கிறிஸ்தவன் நாங்கள் கிறிஸ்தவன் எல்லாரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டால் அதையும் சொல்லிடுவாங்க. சரி, எந்த அளவுக்கு ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டால் தெரியாது. கேட்ட பிரசங்கமே கேட்டு அரைச்ச மாவே அரைச்சி புளிச்ச மாவே கேட்டு இதே மாறி 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 வந்து புதுசாக ஒன்று வாழ்க்கையில் தெரியாமல் அப்படியே இருக்காங்க. காரணம் என்னென்னா வேதத்தை படிக்கிறதில்லை. அதான் பாஸ்டர் பண்ண பிரசங்கம் பண்ணிடுறாருல, அந்த பிரசங்கம் கேட்கும்போதே நல்லா இருக்குது தூக்கம் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே முழுகி போயிடுறாங்க. பைபிளெல்லாம் புதுசாகவே இருக்குது, திறந்தே படிக்கிறதே இல்லை. எல்லோரும் பைபிள் எடுத்து பார்த்தாச்சுன்னா போதும் எந்த அளவு படிக்கிறாங்கன்னு தெரியும். அப்புறம் பைபிள் படிக்க சொன்னால் பாக்கி தெரிஞ்சு போயிடும், வீட்டில் பைபிள் படிக்கிறாங்களா இல்லையாங்கிறத. இங்கே சர்ச்சில் வந்து பைபிள் படிக்க சொன்னால் தப்பு தப்பாக படிச்சுருவாங்க, அப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஓ, வீட்டில் உட்காந்து நல்லா பைபிள் படிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ தேவ ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். வேதத்தை பற்றி அறிவு இல்லைன்னா மற்றவங்க நம்மளையே ரொம்ப சீக்கிரம் ஏமாத்திடலாம், வேறு சபைக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அல்லது மனுஷனை திருடர்களாக இருந்து இந்த சபைக்கு வாங்க நல்லா இருக்குது, இந்த சபைக்கு வாங்க சத்தியம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சீக்கிரமாக திருடி கொண்டு போய் விடுவார்கள். அப்போ ஊழியக்காரனும் வேதத்தை படிக்கணும், அதே மாதிரி விசுவாசிகளும் வேதத்தை படிக்கணும் சிந்திக்கணும். அது எங்கே இருக்குன்னு தெரியல, ஒரு சமயம் இருக்கலாம். அப்போது நம்ம வேதத்தில் இருக்கிற காலத்தை முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ காலத்தை அறிந்தவர்களாக இருந்தால் தான் நம்ம அறிவுள்ளவர்கள். காலத்தை அறியாமல் நான் பாட்டுக்கு பைபிள் படிச்சுட்ருக்கேன்னு சொன்னால் அதில் அர்த்தமே இல்லை. இப்போ பைபிளில் எந்த இடத்துல நாம் எடுத்து படித்தாலும் அதில் முதல்ல தேவனுடைய காலம் இருக்கும். ஏசியா 1:1 எடுத்து படிக்க பார்ப்போம், அதில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க அங்க காலம் வந்திருக்குது, இந்த ராஜாவினுடைய நாட்களிலே தேவனுடைய தரிசனம். இதுதான் தீர்க்க தரிசன புஸ்தகம் சொல்றது. வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளுக்கும் மற்ற புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளுக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா யாருக்காவது தெரியுமா? உலகத்திலேயே வந்து அதிகமான மொழியில் அச்சடிக்கப்பட்டிருக்கிறதும் உலகத்திலே அதிகமாக விற்பனையாகி கொண்டிருக்கிறதும் பைபிள் தான். அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஆமாம், எல்லாமே வந்து வசனத்தில் காலம் அடங்கியிருக்கும். எல்லா வசனத்துலேயுமே பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வசனத்துலேயும் காலம் இருக்கும். மற்ற புஸ்தகத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். ஆமாம், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். ஆ, இப்படி தான் சொல்லுவாங்க கதை, அதுதான் கதைன்னு சொல்கிறது. ஆனால் வேத புஸ்தகத்தில் இருக்கிறதெல்லாம் கதை இல்லை, உண்மையான சம்பவங்கள். அப்போ வேத புஸ்தகம் உலகத்திலே அதிகமாக விற்பனை ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேத புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் சம்பவங்களுக்கும் காலங்கள் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ நான் வந்து சிங்கப்பூர் போகிறேன்னு சொல்லிட்டா, சரி பாஸ்டர் சிங்கப்பூர் போகிறாரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் ஞானம் உள்ளவங்களாக தான் என்ன கேட்பாங்க, எப்போ போகிறாரு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நான் சின்ன டிசம்பர் மாதம் போகலான் இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ இன்னும் கூட கொஞ்சம் ஞானம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எத்தனாந்தேதி போகிறீங்கன்னு கேட்பாங்க. இன்னும் ஞானம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் போகிறீங்களா சாயங்காலம் போகிறீங்களான்னு கேட்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து அந்த நேரத்தை, சரியான நேரத்தை அறிகிறவங்க அதிக ஞானம் உள்ளவர்கள். அப்போ அதே மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு போகணும்னு திட்டம் பண்ணியிருப்போம். அப்போ இத்தனாந்தேதி ஸ்கூல் திறக்குது, இத்தனை மணிக்கு போகணும், கரெக்டாக அந்த சமயத்தில் அந்த காரியத்தை செய்யும்போது வந்து நம்ம ஞானம் உள்ளவர்களாக மாறுகிறோம். அப்படியாக தேவ ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அவர்களில் கனமுள்ளவர்கள், தேவ ஜனங்களில் கனமுள்ளவர்கள். இது யார் கனமுள்ளவர்கள் கனம் இல்லாதவர்கள் யாருக்காவது தெரியுமா சொல்லுங்கள் பாப்பா? தேவ ஜனங்களுக்குள்ள கொஞ்சம் பேர்த்துக்கு கனம் இருக்குதாமா, அப்புறம் கொஞ்சம் பேர் கனம் இல்லாமல் திரளான கூட்டமாக இருக்காங்களாமா? இல்லையா, இங்க அறிவு இல்லாமல் சிறைப்பட்டு போகிறார்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். எல்லாத்தையுமே தான் மொத்தமா சொல்றாரு. என் ஜனங்கள் மொத்தமா சொல்லிட்டார. அப்ப கணம் உள்ளவர்கள் என்ன அர்த்தம்? எப்படி கணம் வந்தது உங்களுக்கு? கணம் உள்ளவர்கள் மேடை பிரசங்கியா. ஆமா, கணம் உள்ளவர்கள் சொன்னா மேடை ஏறி பிரசங்கம் பண்றவங்க, இவங்க தான் கணம் உள்ளவர்கள். திரளான கூட்டத்தார்னா கீழே இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள். அப்போ ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவர்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பட்டினியாக இருக்காங்க. பட்டினியாக தொழுந்து போவார்கள். என்ன பட்டினி? உபாச கூட்டம் சொல்லி போட்டு நல்லா சாப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன பட்டினியை பற்றி சொல்லுது? தேவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள் அவங்ககிட்ட இல்லை. தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு தேவனுடைய வார்த்தை இந்த ஊழியக்காரங்கிட்ட இல்லை. அப்போ திரளான ஜனங்கள் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். அப்படின்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நம்மளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்மளுக்கு தேவையான காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக பல இடங்களுக்கு ஓடுகிறார்கள். அங்கே ஓடி ஓடி பார்த்தா அவனே பட்னியாக இருக்கிறான். அப்புறம் இவங்களுக்கு நம்மளுக்கு சரி பட்னியாக இல்லாட்டியும் பரவாயில்ல, தண்ணியாவது குடிக்கிற கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது. தண்ணின்னா ஜீவ தண்ணீர். நம்முடைய ஆத்மாவுக்கேற்ற, நம்முடைய தாகத்துக்கேற்ற நல்ல வசனங்களை ஊழியக்காரர் கொடுப்பார்னு கேட்டால், ஊழியக்காரர் என்ன கொடுக்குறாருன்னு கேட்டால், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஆசீர்வாதமாக தான் இருக்காங்க உலக பிரகாரமான காரியத்தில். ஆனால் ஆவிக்குரிய ஆகாரமாகிய நித்திய ஜீவ வார்த்தைகளை கொடுக்குறாரான்னு கேட்டால் இல்லை. ஆமாம், நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லிட்டு கோடாங்கியும் சொல்கிறான், சோசிக்காரன் சொல்கிறான், எல்லாரும் தான் சொல்கிறான். அதை ஊழியக்காரன் சொல்கிறதுல என்ன விசேஷம் இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்போ ஊழியக்காரங்க வந்து நித்திய ஜீவ வார்த்தைகளை, அவர்களுக்கு ஜீவ தண்ணீரை அவருடைய ஆத்ம தாகத்துக்கு ஏற்றபடி தேவனுடைய வார்த்தைகளை விவரித்து அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்போ தேவ ஜனங்கள் காலத்தையும் நியாயத்தையும் அறியாமல் இருக்கிறபடியினால் இன்னைக்கு சிறைப்பட்டு போகிறார்கள். ஓசியா 4:6, ஓசியா 4:6.
என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்.
போதும். இங்க பாத்தீங்கன்னா இங்க விசேஷமா ஊழியக்காரனை பத்தி தெளிவா சொல்றாரு. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய் அப்படின்னா ஆசாரியன் தேவனுடைய அறிவு வேண்டாம். ஏன்னா வேதத்தை படிக்கிறது இல்லை. பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஊழியக்காரர் பேசினாரு, அந்த பெரிய ஊழியக்காரர் பேசினாரு, அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த ஊழியக்காரர் பேசின வசனம், இந்த ஊழியக்காரங்க பேசின வசனம். இன்னைக்கு உலகத்தில் பொதுவாக அடுத்தவர்கள் பேசுகிற வார்த்தைகளை எடுத்து அல்லது கடன் வாங்கி தான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு அறிவிக்கிறார்கள். அப்போ வேதத்தை படித்து வேதத்தில் இருக்கிற காரியங்களை எடுத்து பேசி ஜனங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உணர்த்துவதில்லை. எப்படியோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சந்தோஷமாக இருக்கணும், தூங்காமல் ஜனங்களை பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? நல்லா மியூசிக் செட்டு வச்சு பாட்டு பாடிடலாம் கொஞ்சம். அப்புறம் என்ன பண்ணலாம்? தூங்குறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லிடலாம். அப்படியும் மீறி தூங்குனாங்கன்னா என்ன பண்ணலாம்? எந்திரிய உட்காருன்னு சொல்லிடுவாங்க. அப்படியும் மீறி தூங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க பாப்பா? இல்லை, கை தட்டி பாட்டு பாடலான்றாங்க. அப்படியும் நிறைய பேர் தூக்கத்தை விட்டு எந்திரிக்காமல் இருப்பாங்க. அவங்கள என்ன பண்ணுறதுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கையெல்லாம் பிடிச்சி ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. ஆமாம், குலுக்க சொல்லுவாங்க, ஏன்னா தூங்கிட்டு இருக்கிற எந்திரி. ஆமாம், ஆசீர்வாதம் தான். எங்கேயும் போய் வராதுக்கு அங்கே வந்துடும். அப்படியாக இன்னைக்கு ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜனங்கள் அப்படி இருக்காங்க. அப்போ நீ அறிவை வெறுத்தாய், முதலாவது ஊழியக்காரன் அறிவை வெறுத்துட்டான், ஆகையால் நீ என் ஆசாரியன் ஆயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். ஆமாம், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பிள்ளைகள்னு சொன்னால் விசுவாசிகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்க வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டையும் போட்டுக்கிட்டு பைபிளை கையில் எடுத்துக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு போனாங்கன்னா சோத்திரம் மாமே நல்லேலையான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. யாராவது ஒரு ஊழியக்காரன் கிடச்சாங்கன்னா, ஐயா நீங்கள் எப்படி ஊழியம் செய்கிறீங்க, எப்படி செய்கிறீங்க, அப்படி செய்கிறேன்னு கேட்டு, ஐயா நான் ரொம்ப கனமான ஊழியத்தை செய்கிறேன், இப்படி செய்கிறேன், அப்படி செய்கிறேன்னு சொல்லி எங்கள் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு, சரி ஏதாவது இந்த ஊழியத்துக்கு வேண்டி ஏதாவது காணிக்கிறதா கொடுங்கன்னு கேட்பாங்க. மெட்ராஸில் மட்டும் ஊழியக்காரங்க ஊழியக்காரங்களை பார்த்துட்டா போதும், ஐயா எங்கள் மனைவி நல்லா பாடுவாங்க, நான் உங்கள் ட்ரெயினில் போகும்போது ஒரு ஊழியக்காரரை பார்த்தேன், அவர் பேசிகிட்டே இருந்தார், எங்கள் மனைவி நல்லா பாடுவாங்க, அதனால் ஒரு டேப் ரெக்கார்ட் இருந்ததுன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம கேசட் ஊழியம் செய்யலான் இருக்கேன். அதான் அது தெரியாமே என்கிட்ட சொல்கிறாரு. நான் சொன்னேன், என்னங்க இப்போ பாஸ்டர் எத்தனையோ அறிவில் முன்னேற்றம் வந்துருச்சு, இன்னும் டேப் ரெக்கார்டுக்கு அலையிறீங்களே, டேப் ரெக்கார்டெல்லாம் குப்பையில் கிடக்குதாச்சே, இப்போல்லாம் சிடியில் தான் போட்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியமே இல்லையே, யாராவது ஒரு ஆள்கிட்ட பிளேயர் இருக்கும், நீங்கள் வாங்கி ரெக்கார்ட் பண்ணிடலாம். அப்போது ஒரு ஆள் வந்து ஒரு ஆளை பார்த்தாச்சு வெள்ளை சட்டை போட்டிருக்காரு பைபிள் கையில் வச்சுருக்காருன்னு சொன்னால் எப்படியாவது அவங்ககிட்டருந்து ஏதாவது ஒரு ஆதாயம் எதிர்பார்க்குறது. அப்புறம் இந்த சில ஸ்தாபனங்கள் இருக்குது, அங்கே போனால் சாப்பாடு கொடுப்பாங்க, அப்போ அந்த மாதிரி ஸ்தாபனங்களை தேடி கண்டுபிடிச்சி 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 போகிறது. அப்போ நிறைய பேர் வந்து தேவ ஊழியர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பல உதவிகள் செய்வாங்க, ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி உதவிகள் செய்வாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மாதம் மாதம் அங்கே போய், ஐயா எனக்கு சைக்கிள் இல்லையா, நான் கிராம ஊழியம் செய்கிறேன், எனக்கு லைட் இல்லையா, ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று சொல்லி சொல்லி தொந்தரவு பண்ணி இந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் இவங்க உட்காந்து பைபிளை படித்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தா என்ன ஆகும்? ஆமாம், என்ன தேடுறாங்களோ அது நம்ம வீட்டுக்கே வரும். உதாரணத்துக்கு நாங்கள் வந்து ட்ரம்மு வாங்கணும்னு நினைக்கவே இல்லை, ஆனால் ட்ரம்மு வந்து ஒரு ஊழியக்காரம்மா இங்கே வந்தாங்க, அந்த அம்மா வரும்போது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதேமாதிரி தாமரின் வாங்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. வெள்ளிக்கிழமை ஒரு சிஸ்டர் வந்தாங்க, அந்த சிஸ்டர் வரும்போதே நம்ம போகிற இடத்துல ஒரு தாமரிங் இல்லையே, நான் ஒன்று வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்படி வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊழியக்காரங்க வந்து ஆதாயத்துக்கு வேண்டி தான் நடந்துகிட்ருக்காங்களே ஒழிய தேவனுடைய வார்த்தையை படிக்கிறதில்ல, சிந்திக்கிறதில்ல. அதனால் என்னாச்சு, ஆண்டவர் அவனை ஊழியக்காரன் இல்லாதபடி தள்ளியும் போட்டார். கடைசியில் விசுவாசிகளையும் அந்த ஆளுக்கு கொடுக்காம அந்த விசுவாசிகளையும் ஆண்டவர் துரத்தி விட்டார். நிறைய சபையில் நீங்கள் கேட்கலாம், இந்த சபையிலேருந்து அஞ்சு பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க, அஞ்சு பேர் ஓடி போயிட்டாங்க, ஊழியக்காரன் சொல்லுவான் என்னுடைய ஆத்மாவை இன்னொரு மெய்ப்பை திருடிட்டு போயிட்டான். எப்படி ஒரு மெய்ப்பனுடைய ஆத்மாவை திருடிட்டு போக முடியும்? அப்போ என்னுடைய ஆத்மாக்கள்னு சொல்கிறத வந்து விசுவாசிகளை திருடிட்டு போயிட்டான், அதுவும் கூட சொல்கிறதுக்கு தெரியல, என்னுடைய ஆத்மாவை திருடிட்டு போயிட்டாங்கிறாங்க. வேலி இல்லாமல் இருக்குது, என்னுடைய ஆத்மாவை திருடிட்டு போனால் அந்த ஆளுடைய ஆத்மாவை திருடிட்டு போகல, அந்த ஆளுடைய விசுவாசிகளை திருடிட்டு போயிட்டான், அதுவும் கூட சொல்ல தெரியல. கேட்டால் அந்த அளவுக்கு
அறிவில்லை,
ஆ ஏதோ ஒரு விசுவாசி, அதை சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல, என்னுடைய ஆத்மாவை திருடிட்டு போயிட்டான், அந்த ஆளுடைய ஆத்மாவும் அவர்கிட்ட தான் இருக்குது, அதை எங்கே யாரும் திருட முடியாது. அப்போ இன்றைக்கி ஜனங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை வாசிக்காதனால, சிந்திக்காதனால், தியானிக்காதனால எந்த அளவுக்கு தள்ளப்பட்டவர்களாக இருந்து, எந்த அளவுக்கு கனவீனமானவர்களாக இருந்து சமுதாயத்தில் எந்த அளவுக்கு மதிக்கப்படுறாங்கன்னு பாருங்கள். அப்போது காலத்தையும் நியாயத்தையும் அறிந்தவர்கள் தான் ஞானிகள், அது ஊழியக்காரனாக இருக்கட்டும் விசுவாசிகளாக இருக்கட்டும். எஸ்தர் எழுதின புஸ்தகம் 1:14 எஸ்தர்
1:14
ஆ போதும் போதும். அப்போது ராஜா வந்து ராஜா நியாயப்பிரமாணத்தையும் ராஜநீதியையும் அறிந்தவர்களிடத்துல ராஜாவுக்கு பேசுவது வழக்கம். அப்போது அப்படின்னா தேவன் வச்சுக்கலாமே, ராஜா யாருக்கிட்ட பேசுகிறாருன்னா நியாயப்பிரமாணத்தையும் ராஜநீதியும் அறிந்தவர்களிடத்துல பேசுவது தான் அவருக்கு வழக்கம். ஆனால் இவங்களுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தையும் ராஜநீதியும் கேட்டு உணர்ந்து கொள்ளணுன்னா அவங்களுக்கு முதல்ல ஒரு தகுதி வேணும். என்ன தகுதின்னு கேட்டிங்கன்னா, காலகால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை நோக்கி. அப்படின்னா யார் வந்து காலங்களையும் வேலைகளையும் அறிந்து செயல்படுகிறார்களோ, அல்லது காலங்களையும் வர்த்தமானங்கள் அப்படின்னா மலையாள வார்த்தை, நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம், இந்த காலங்களை யார் திட்டமாய் அறிந்திருக்கிறார்களோ அவர்களிடத்திலே ராஜா நியாயப்பிரமாணத்தையும் ராஜநீதியையும் பேசுகிறது ராஜாவுக்கு வழக்கம். அப்போ ஆண்டவர் எனக்கு பேசினார், ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஒரு வெளிச்சம் வரும், அப்புறம் ஒரு புறா வரும், இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது தேவன் யார் கூட பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, காலகால வர்த்தமானங்களை, காலங்களையும் வர்த்தமானங்கள் அப்படின்னா காலகால வர்த்தமானங்கள் சொன்னால் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம், இந்த மூன்று காலங்களையும் அறிந்தவர்களிடத்திலே ராஜா பேசுவது வழக்கம், தேவன் பேசுவது வழக்கம். அப்போ வேதத்தில் இருக்கிற இந்த மூணு காலங்களையும் தெரியாதவங்கிட்ட ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் பேச மாட்டார். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையே வந்து தீர்க்கு தரிசன புஸ்தகம். அப்போ பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம். அப்போ இந்த ரெண்டு காரியமும் வந்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கு தரிசனமும் புரியணும்னு சொன்னாவே அவர்களுக்கு முதலாவது காலங்கள் புரிய வேண்டும். அப்போ காலத்தையும் நியாயத்தையும் தெரியாமல் உட்கார்ந்துருந்தா ஆண்டவர் பேசுகிற காரியம் ஒன்றுமே ஒரு மனுஷனுக்கு புரியாது. அப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும், தேவன் என்னோடு கூட பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே காலத்தையும் நியாயத்தையும் அறிந்திருக்க வேண்டும். அப்படின்னா காலங்கள்னால் கடந்த காலம் என்ன, எந்த அளவுக்கு காலங்கள் கடந்து போயிருக்குது, நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இன்னும் எவ்வளவு நாட்கள் நம்முடைய நாட்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்முடைய காலங்களை நாம் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தேவனுடைய காலங்கள்னு ஒன்று இருக்குது, தேவனுடைய காலங்கள் எவ்வளவு கடந்து போயிருக்கிறது, தேவனுடைய காலம் எந்த அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் எத்தனை காலங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத கணக்கு போடுறவங்கிட்ட தான் ஆண்டவர் பேசுவார். பைபிளில் இருக்கிறதுலையே ரொம்ப அதிகமான காலத்தை கொடுக்கக்கூடிய காலம் எந்த காலம் சொல்லுங்க பார்ப்போம். பைபிளில் இருக்கிற வசனங்கள்லேயே எந்த வசனத்துக்கு அதிகமான காலங்கள் இருக்கிறது, ஆனால் அதிகமான வருஷங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆதாம் எத்தனை நாள் உயிரோடு இருந்தான், 930 வருஷம். சரி, கிருபியின் காலம், கிருபியின் காலம் எத்தனை வருஷம் சொல்லுங்க பார்ப்போம். ஆரம்பத்தில் இருக்கு, குறிப்பிட்ட காலம் என்ன இல்லை. பைபிளில் வந்து அனாதி ஆதியில் தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினார் இருக்கு. அது எவ்வளவு எவ்வளவுன்னு சொல்லணும் இல்லை, பைபிளில் அப்படி எவ்வளவுன்னு சொல்லாமல் ஆண்டவர் எழுத மாட்டார். இல்லை அது அதில் காலமே இல்லையே, நித்திய 50,000 வருஷம் எங்கே இருக்குது பைபிளில் சொல்லுங்க பாப்பா. பைபிளில் இருக்கிற காலங்களில் அதிகமான காலம் அது உலகத்தில் எந்த புஸ்தகத்துலையும் இருக்காது. அந்த இந்த காலம் இருக்குதுன்னு பைபிளில் கிறிஸ்தவங்களுக்கு 99% ஜனங்களுக்கு அந்த காலம் என்ன காலங்கிற தெரியாது. கேட்டால் அனாதியாக ஆண்டவர் இருக்கார், தலைமுறை தலைமுறையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்குமாங்க, இல்லாட்டா ஆதியில் தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தாரும்பாங்க, நித்திய காலம்ன்றவாங்க, சிபிஎம் காரங்களை கேட்டால் கடந்த நித்தியம் எதிர்கால நித்தியம்ன்றவாங்க. ஆனால் குறிப்பிட்ட அளவு காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இருக்கிறதுலையே அதிகமான கால அளவு இருக்கிற வசனம் ஒன்று இருக்குது. ஓ, ஞாபகம் இருக்குது. சோத்ரா சோத்ரா அல்ல, அது 50 வருஷம் ஆகும்போது மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். இந்த ஆமாம், இந்த காலத்தை வந்து எல்லா ஜனங்களும் மறந்துடுவாங்கன்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருனா பத்து கட்டளையில் எழுதி கொடுத்துட்டாரு. ஏன்னா அடிக்கடி ஜனங்க மறந்துடுவாங்க. பத்து கட்டளையை வந்து படித்தவங்களுக்கு இல்லை இல்லை இல்லை, பத்து கட்டளைக்குள்ளே அந்த காலம் இருக்குது. யாத்திரை ஆகும் 20 எடுங்க பார்ப்போம், அதில் அந்த காலங்கள் அடங்கி இருக்கிறது. இல்லை அதில் காலம் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்காம், அதிகமான கால அளவு எங்கே இருக்குது? ஆயிரம் தலைமுறை மட்டும். ஒரு தலைமுறைக்கு எத்தனை வருஷம்? எங்கே சொன்னீங்க? ஒன்றும் சொல்லியே, ஆயிரங்கிற வார்த்தையே இல்லையே. தலைமுறை சொல்லல. ஆதாமிலிருந்து நோமா வரைக்கும் ஒரு தலைமுறைனா எவ்வளவு நாள் யாருக்காவது தெரியுமா? ஆதாமிலிருந்து நோமா வரைக்கும் ஒரு தலைமுறைனா இல்லை 500 மேல. ஆதாமிலிருந்து நோமா வரைக்கும் ஒரு தலைமுறைன்னு சொன்னா 500 மேல. ஏன்னா ஆதாம் வந்து 930 உயிரோடு இருந்தான். ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் இருக்கிற காலமே எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10 தான் போயிருக்கு. ஆனால் வருஷங்கள் எவ்வளோ ஆயிடுச்சு? 900 மேலே தான். அப்போ நோவாவுக்கு அப்புறம் மனுஷனுடைய வாழ்க்கை என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா 120 மாறிடுச்சு. அப்போ நோவா காலம் முதல் ஆபிரகாம் அப்புறம் தாவீது வரைக்கும் 120 இருந்தது. தாவீதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா 70 பெலத்தின் மீதியால் 80. அப்படின்னா தலைமுறைகளுடைய கால அளவு ஒவ்வொரு காலத்திலையும் மாறி மாறி வருது. இன்னைக்கு வந்து ஒரு மனுஷனுடைய சராசரி வயசு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 50 கூட கிடையாது, 50 தான் இன்னைக்கு சராசரி வயசு 58. ஆனால் சராசரி வயசு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 50 ஏதாவது ஒரு நோயிலையோ அல்லது ஏதாவது வியாதியிலையோ கஷ்டத்துலேயோ வந்து சாதாரணமாக வந்து மனுஷன் செத்துறான். சராசரி சுதந்திர போராட்டம் நடக்கும் போதெல்லாம் ஒரு மனுஷனுடைய சராசரி வயசு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 35. ஏன்னா எல்லாம் கலவரத்தில் செத்துடுறாங்க. 2 உலக போர் இருந்திருக்காங்க. ஆனால் சராசரி வயசு நான் சொல்கிறது, இப்போ இருக்கிற சராசரி வயசு என்னென்னா 50. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிறவங்களும் இருக்காங்க. 1000 ஆட்சியில் இன்னும் இதுக்கு அப்புறம் என்ன காலம் தொடங்க போகுது? இன்னைக்கு இப்போ நம்ம இருக்கிற இந்த காலம், இந்த காலத்துக்கு அப்புறம் எந்த காலம் தொடங்க போகுது அப்படின்னா 1000 ஆட்சி. 1000 ஆட்சியில் ஒரு தலைமுறைன்னா எவ்வளோ வருஷம்? ஒரு தலைமுறைன்னா எத்தனை வருஷம் சுமார்? இல்லை 1000 மொத்தமாக நடக்குது. ஆனால் 1000 ஒரு தலைமுறைன்னா எவ்வளவு நாள்? 100 தான் ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணுவான். பைபிளில் இருக்குது இதெல்லாம். 100 தான் வாலிபன். 1000 இருந்து பிறக்கிறவங்க அநேகம் பேர் சாக மாட்டாங்க. அப்படி சாகிறவங்களாக இருந்தால் கொடூரமான பாவிகள் வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பினால் தண்டிக்கப்பட்டு தான் சாவாங்க. மரணங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படி வந்து 1000 ஆட்சியில் அப்படி வந்துட்டே இருக்கும். அப்போ ஆதாம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை தலைமுறை போயிருக்குதுன்னா யாருக்கா தெரியுமா? ஆதாம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் சுமார் 100 தான் ஆயிருக்குது. நம்ம 100வது தலைமுறை. நாம பைபிள் இதுக்குண்டான எல்லா கால அளவுகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது அங்கே ஒரு காலக்கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 1 அதிகாரம் 17 வசனம் நினைக்கிறேன், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். போதும். அப்போ ஆபிரகாம்ல இருந்து கிறிஸ்து வரைக்கும் எத்தனை தலைமுறை? 3 14 கூட்டம் எவ்வளவு வருது? 42. அப்ப ஆதாம் முதல் ஆபிரகாம் வரைக்கும் எத்தனை தலைமுறை அப்படின்னா, அது பழைய ஏற்பாட்டில் இருக்கு. ஆதாம் முதல் நோவா வரைக்கும் 10 தலைமுறை, நோவாலேருந்து ஆபிரகாம் வரைக்கும் 10 தலைமுறை, அப்படி 62 தலைமுறை. பைபிள் இருக்கிற சரியான காலக்கணக்கின்படி ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரை 62 தலைமுறைகள் பூமியில் கடந்து போயிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய காலம் முதல் இன்னைக்கு வரை எத்தனை தலைமுறை ஆயிருக்கும் சுமாராக? இன்னைக்கு கணக்கு போட்டதில் சொல்லுங்க பாப்போம். அது எப்படி 100 வரும்? ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்குமே 62 தலைமுறை வந்துருச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து முதல் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை தலைமுறை கடந்து போயிருக்கோம்? 38. ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்துச்சு, அதில் ஒரு ஆடு காணாமல் போச்சு. அந்த காணாமல் போன ஆடு யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள், கிறிஸ்தவர்கள். அப்போ ஒரு மனுஷனுக்கு 100 தலைமுறை இருந்தது, அதில் 100வது தலைமுறை காணாமல் போச்சு. அப்படின்னா விஞ்ஞானத்தினுடைய அறிவினால் தேவன் எங்கே, ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தை விட்டு அநேகர் வந்து இன்னைக்கு காணாமல் போயிட்டார்கள். அது யாருன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய சொந்த ஜனம் இஸ்ரவேல் ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், இவங்க இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு காணாமல் போயிட்டாங்க. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, 100வது தலைமுறையில். சங்கீதம் 94. சங்கீதம் அதே மாதிரி 2 பேதுரு 3:8. போதும் போதும். அப்போ நம்மளுக்கு 1000 வருஷம்னா ஆண்டவருக்கு 1 நாள். அப்போ ஆண்டவருக்கு 6 நாள்னா நம்மளுக்கு எவ்வளவு வருஷம்? 6000 வருஷம். அப்போ ஆண்டவருக்கு 7வது நாள் ஓய்வு நாள், ஆண்டவருக்கு ஒரு ஓய்வு நாள் வருது. அப்போ நம்மளுக்கு அது எந்த காலம்? 7000 வருடம். அப்போ ஆதாம் முதல் இன்னைக்கு வரைக்கும் வேத கணக்கின்படி 6000 வருஷம் முடிஞ்சு 7வது 1000 வருஷம் தொடங்கி இருக்கிறது. அப்படின்னா 6 நாள் முடிஞ்சு 7வது நாள் தொடங்கி இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய காலக்கணக்கின்படி ஓய்வு நாள் தொடங்கி இருக்கிறது. ஓசியா 6:1-3. ஓசியா 6:1-3. போதும் போதும். இங்கு 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். எந்த 2 நாள்? மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம், அப்பொழுது நாம் அறிவடைந்து. பாருங்க, அந்த அறிவடைந்துங்கிற காரியம் இங்கேயும் வந்திருக்குது. 2 நாளைக்கு அப்புறம் 3வது நாள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அப்போ இந்த 2 நாள்னு எந்த நாள், எப்பொழுது கணக்கு போடலாம்? ரெண்டு நாளைக்கு பின்பு எப்போ இருந்து இந்த ரெண்டு நாள் எடுத்துக்கலாம், வந்ததுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு பின்பு இயேசு கிறிஸ்து எப்படி ரெண்டு நாள் கழித்து மூணாவது நாள் உயிர்த்தெழுந்தாரோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்ததுலேருந்து ரெண்டு நாள் அப்படின்னா ஆண்டவருடைய காலக்கணக்கின்படி ரெண்டு நாள்னா 2000 வருஷம் நம்மளுக்கு. அப்போ ஆண்டவருடைய ரெண்டு நாளுங்கிறது நம்மளுக்கு 2000 வருடங்கள். அப்போ 2000 வருடம் முடிஞ்சாச்சு. மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார் அப்படின்னா 3000 வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்திலே பிழைத்திருப்போம். இன்றைக்கி வேத வசனம் வந்து எளிமையாக கிடைக்கிறபடி முன்புள்ள நாட்களிலே தேவனுடைய வசனம் எளிமையாக கிடைக்கவில்லை அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் அல்லது இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையில் எளிமையாக புரிந்து கொள்கிற அளவுக்கு இருக்கிறது போல முன்புள்ள நாட்களிலே கொடுக்கப்படவில்லை. அப்போ இந்த 2000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் தேவனுடைய வார்த்தைகள் முத்திரைகள் உடைக்கப்பட்டு இருளிலே இருக்கிற வசனங்கள் அல்லது மறைக்கப்பட்ட ரகசியங்கள் ஜனங்களுக்கு புரியும்படியாக ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறார். அப்போது இந்த சமயத்தில் கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாக இருக்கிறது. அவர் மலையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறி போலவும் நம்மிடத்தில் வருவார். அப்போ எழுத்தின்படி 2 நாள் கழித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பொழுது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்மாறி வந்தது. எழுத்தின்படி இருக்கிற நாட்களில் 2 நாள் கழித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த நாளிலிருந்து அல்லது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளிலிருந்து 50வது நாள் முன்மாறி கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி 2 நாளுக்கு அப்புறம் அப்படின்னா 2000 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் என்ன எந்த மலையை கொடுக்க போகிறார், முன்மாறியும் கொடுப்பார் பின்மாறியும் கொடுப்பார் ரெண்டையுமே கொடுப்பார். அப்போ பின்மாறி மலையை பெற்றுக்கொள்ளுகிற தலைமுறை எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா 2000 வருஷம் முடியும் போது தான் வருது. அது எந்த தலைமுறைன்னு கேட்டிங்கன்னா நாம் இருக்கிற இந்த தலைமுறையில் தான் அது. அப்படியாக தேவனுடைய வசனம் உயிர்த்தெழுகிற பொழுது அல்லது தேவனுடைய காலக்கணக்கின்படி 2000 வருஷம் நிறைவேறுகிற பொழுது தேவன் பின்மாறி மலையை தேவன் கட்டளையிடுகிறார். சகரியா 10:1-5 வாசிப்போம். சகரியா
போதும்.
அப்போ முன்மாறி மலை யாருக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா முன்மாறி மலையில் பங்கெடுத்த 120 பேரும் யூதர்கள். முன்மாறி மலையில் பங்கெடுத்த அந்த மேல் வீட்டில் கூடியிருந்த 120 பேரும் யூதர்கள். அதே மாதிரி பின்மாறி மலையை யாருக்கு கட்டளையிடுறாருன்னு கேட்டிங்கன்னா யூதர்களுக்கு தான் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். யூதர்கள்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவன் சொன்ன முறைமைகளை அப்படியே செய்கிறவர்கள் தான் யூதர்கள். தேவன் கொடுத்த ஆசரிப்பு முறைகளையும் தேவனுடைய பிரமாணங்களையும் கலப்படம் இல்லாமல் அல்லது ஜாதிகளோடு சேராமல் ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை பின்பற்றாமல் தேவனுடைய வார்த்தைகளை மட்டும் பின்பற்றி நடக்கிறவர்கள் தான் யூதர்கள். அதுவும் ஆவிக்குரிய யூதர்கள். அப்போ இந்த கடைசி நாட்களிலே ஆவிக்கிரிய யூதர்களுக்கு மத்தியில் தான் பின்மாறி மலையை அனுப்ப போகிறார். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 120 பேர் அன்னைக்கு கூடியிருந்த பொழுது அனுப்பினார். ஆனால் அந்தன் மாதிரி இல்லாமல் இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் யார் யார் ஆண்டவர் சமூகத்தில் தனியாக காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் பின்மாறி மலைக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தேவன் கொடுக்கிறார். அப்படியாக அது கொடுக்கும்போது, பின்மாறி மலையை கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெய்ப்பொருளுக்கு விரோதமாக என் கோபம் உண்டது, கடாக்களை தண்டித்தேன். மெய்ப்பர்னா யாருன்னு கேட்டிங்கன்னா ஊழியக்காரங்க. அப்போ ஊழியக்காரங்கள எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க? லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க. கடாக்களை தண்டித்தேன். கடானா எப்படி, எப்படிப்பட்ட கடா? மூப்பர்கள். இந்த மெய்ப்பர்களும் கடாக்கள்னா மூப்பர்கள், ரொம்ப பெரிய பெரிய பிரதானிகள். பாஸ்டருக்கு அசிஸ்டண்டாக வந்து ஒரு 5-8 பேர் இருப்பாங்க மொத்தமாக. நான் அதை பார்த்துக்கிறேன், இதை பார்த்துக்கிறேன், அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டுருப்பாங்க. அவங்க தான் கடாக்கள். அப்போ இவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் தண்டிக்கிறார். அப்போ லேவி கோத்திரத்தை தள்ளிவிட்டு ஆண்டவர் யூதா கோத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறார். அப்போ இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்களுக்குள்ள, விசேஷமாக ஊழியக்காரங்களுக்குள்ள, தாங்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று நிறைய பேர்த்துக்கு தெரியாது. கேட்டால் அப்படிங்கிற ஒரு காரியம் பைபிளில் இருக்குதான்னு கேட்பாங்க. அப்போ லேவியினுடைய முறைமையின்படி ஊழிய அழைப்பு கொடுக்கப்பட்டது. அது இயேசு கிறிஸ்து வரும்பொழுது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த லேவியனுடைய ஊழிய அழைப்பினுடைய முறைமைகள் எல்லாமே யூதா கோத்திரத்தினுடைய முறைமைகள் காக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு ஊழியம் யூதா கோத்திரத்துக்கு கைமாறப்பட்டது. அது இயேசு கிறிஸ்து வந்தப்பவே நடந்துருச்சு. அதனால தான் யூதர்களுக்கு முன்மாரி மலையில் தேவன் பரிசுத்தாவே கட்டளையிட்டார். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஊழியம் செய்கிறவங்க அத்தனை பேரும் லேவியனுடைய முறைமைக்கு உட்பட்டு தான் எல்லா ஊழியக்காரங்களையும் ஊழியக்காரியங்களை நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த யூதாவுடைய முறைமைக்குள்ளே வரல. அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க இன்றைக்கி ஊழியக்காரங்க. யூதாவுடைய முறைமைகள்னால் என்ன, லேவியனுடைய முறைமைகள்னால் என்ன? லேவியனுடைய முறைமைகள்னால் என்னன்னா, 11 தசம்பாகம் வாங்கிறது, அவ்வளோதான். அது போட்டு நல்லா தெரியும். ஆமாம், கேட்டால் மாத காணிக்க, வருஷ காணிக்க, பிறந்தநாள் காணிக்க, கல்யாண நாள் காணிக்க, இந்த எல்லா காணிக்கும் புறஜாதியில் என்னென்ன இருக்குது அத்தனையும் கொண்டு வா. அமாவாசை கூட்டம் நடத்திடுறேன் நான் உனக்கு. பௌர்ணமி கூட்டம் நடத்திடலாம், அமாவாசை கூட்டம் நடத்திடலாம். தாலியை கட்டுறதுனா கட்டிடலாம், அவுக்கிறதுனா அவுத்திடலாம், எதை வேணால் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இன்றைக்கி லேவியினுடைய ஊழியத்தில் இருக்கிறவங்க வசனம் சொல்லுது, தாங்கள் செய்கிறது என்னதென்றும் தாங்கள் பேசுகிறது என்னதென்றும் அறியாதிருந்தும் அநேகர் வந்து இன்னைக்கு நியாயப்பிரமாண ஊழியக்காரங்களாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. தாங்களுக்கு என்ன ஊழிய அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தாங்கள் என்ன ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தாங்கள் பேசுகிறது என்ன, தங்களுடைய ஊழிய எல்லைகள் என்ன அப்படிங்கிறத தெரியாமல் இன்றைக்கி உட்காந்து பைபிள் எல்லாரும் பேசலாம்னு சொல்லி போட்டு பைபிள் எடுத்து இன்றைக்கி தாறுமாறாக பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, எல்லாத்தையும் தள்ளிட்டார். லேவி கோத்திரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தள்ளிட்டார். போ. அப்போ ஆண்டவர் வந்து யூதா கோத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறாரு, அவர்களுக்கு முதல் வரிசையில் நிற்க வைக்கிறாரு. முதல் வரிசையில் நிற்க வச்சு ஆண்டவர் எல்லா காரியத்தையும் கொடுக்குறார். இயேசு கிறிஸ்து வரும்போது ஆண்டவர் சொல்லிட்டார், ரட்சிப்பு யூதர்கள் மூலம் வருகிறது அப்படின்ட்டார். ஆனால் இன்றைக்கி பரிசுத்தாவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில் நிறைஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம். யாருன்னு கேட்டிங்கன்னா, லேவியர்கள். லேவியர்களுக்கு ஒன்றுமே கிடையாது அங்கே. இன்றைக்கி சிபிஎம் சபையில் இருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா போதும், நீங்கள் லேவியர்களா அல்லது யூதர்களான்னு கேட்டால் போதும். எப்படின்னா என்னன்னு ஒன்றும் சொல்ல தெரிலன்னா, நீங்கள் அந்தி கிறிஸ்து இல்லைன்னா கள்ளத்திற்கு தரிசி சாத்தான், மூணு பேர் வச்சுருக்காங்க, அதை போட்டு எல்லாத்தையும் துரத்திடுவாங்க அவங்க. அப்படியாக இன்றைக்கி ஊழியக்காரங்க எங்கே இருக்காங்க, தங்களுடைய அறிவு என்ன, தாங்கள் எந்த கோத்திரத்தில் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற, தங்களுடைய ஊழிய அழைப்பு என்ன, ஊழியாளத்தினுடைய அளவு முறைகள் என்ன, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தேவையானது வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை பைபிள் இருந்தால் போதும். ஆமே நல்லா தோத்திரம் சொல்லி போட்டு எங்கே ஊழியக்காரங்க மீட்டிங் நடக்குதோ அங்கே போய் இருந்துக்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட வேண்டியது தான். கேட்டால் ஆண்டவர் என்னை அற்புதமாக நடத்தினார், அதிசயமாக நடத்தினார், அப்படி நடத்தினார், இப்படி நடத்தினார் தான் சொல்லுவாங்களோ ஒழிய பைபிள் வார்த்தை வாயிலிருந்து வெளியே வராது. ஞாயிற்றுக்கிழமை ஜனங்களுக்கு பேசுகிறதுக்கு அங்கே பேசின வார்த்தையில் காப்பி அடிச்சுட்டு வந்து இங்கே பேசிடுவார். கேட்டால் இன்றைக்கி சென்னை பட்டணத்தில் இப்படி தான் பேசுகிறாங்க, சென்னை பட்டணத்தில் இருக்கிறவன் அமெரிக்காவில் இப்படி தான் பேசுகிறாங்கன்னு காப்பி அடித்து அமெரிக்காவை காப்பியாக மெட்ராஸில் பேசுவான். இந்த கிராமத்துலேருந்து சென்னை பட்டணத்துக்கு போயிட்டு வரவன் என்ன பண்ணுவான், அங்கே போய் சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஊழியத்தை பேசுவான். இப்படி தான் நடந்துகிட்ருக்குது. ஆமாம், தேவனுடைய வார்த்தைகளை பேசுறதில்ல. அப்போ இன்றைக்கி ஆவிக்குரிய லேவியர்களாக இருக்கிறவர்களை ஆண்டவர் தள்ளிவிட்டு ஆவிக்குரிய யூதர்களை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். இவர்களுக்கு தான் தேவன் பின்மாறி மலையை கட்டளையிடுகிறார். லூக்கா 6:1 ஒன்றுலேருந்து 5 வரை வாசிப்போம். பஸ்கா பண்டிகையின் 2 பின் வந்த முதலாம் ஓய்வு நாளிலே. இது ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது? 2 பின் வந்த முதலாம் ஓய்வு நாள். பாருங்க, பைபிளில் ஒரு காலக்கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன காலம் கேட்டீங்கன்னா, 2 பின் வந்த முதலாம் ஓய்வு நாள். இல்லையா, இது வீட்டுக்கு முன்னால் நடந்த சம்பவமே. பஸ்கா பண்டிகை அன்னைக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். பஸ்கா பண்டிகைக்கு பின் வந்த அப்படின்னா அவர் இருக்கிறப்போ எத்தனையோ பஸ்கா பந்து வந்திருக்கோம். அதில் 2 பின் வந்த முதலாம் ஓய்வு நாளிலே. இது ஆவிக்குரிய நிலைமையில் இது எழுதப்பட்டிருக்கிறது. இது யாருக்கு கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா நானே சொல்லிட்டோம்னா எல்லாமே ரொம்ப ஈஸியாக போயிடும். காத்தமுத்து கத்தான் 2000 பின்னால் வர்ற முதல் ஓய்வு நாள். 2000 பின்னால் வந்த முதல் ஓய்வு நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எந்த காலம்? நம்ம இருக்கிற இந்த காலம். பயிர் வழியே நடந்து போகையில். பயிர்னா என்ன? பயிர்னா என்ன அர்த்தமாக இருக்கும்? ஊழிய ஸ்தலம் இல்லை. பயிர்னா ஊழிய ஸ்தலம் கிடையாது. பயிர்னா தேவனுடைய வார்த்தை. விதை தேவனுடைய வசனம் இல்லையா? வசனம் தேவனுடைய விதை. அப்போ வளர்ந்து வந்திருக்குதுன்னு என்ன அர்த்தம்? வசனம் அதனுடைய உயிர்த்தெழுந்த நிலைமையிலிருந்து வெளிப்பட்டு மறைபொருளாக இருக்கிறவைகள் வெளிப்பட்டு வெளியரங்கம் ஆகியிருக்கிறது. அதான் பயிர் வந்து நல்லா விளைஞ்சிருக்குது. அப்போ பைபிளில் மறைக்கப்பட்ட ரகசியங்கள், ஊமைகளாய் சொல்லப்பட்ட ரகசியங்கள், முத்திரையிடப்பட்ட வார்த்தைகள் இந்த 2 அப்புறம் 3 உயிர்த்தெழுகிறது. உயிர்த்தெழுந்து நல்லா அதனுடைய கனியை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த காலத்தை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தான் இதனுடைய பொருளை கண்டுபிடிக்க முடியும். அப்போ பயிர் வழியில் நடந்து போகையில் சீசர்கள் கதிர்களை கொய்த்து கைகளினாலே நிமிட்டி தின்னார்கள். ஆமாம், சாப்பிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 2 அர்த்தம் சொல்லிட்டேன். ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்த முதலாம் ஓய்வு நாளுக்கும் சொல்லியாச்சு, பயிர்னா என்னன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த பயிரை பிடுங்கி கையில் வச்சு நல்லா பிரிகி அந்த குப்பையெல்லாம் துரத்தி விட்டுட்டு, அப்படி இல்லை இப்படி அப்படி திருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனா இங்க வந்து பயிர் சொல்லியிருக்க தேவனுடைய வார்த்தை இல்ல, தேவனுடைய வார்த்தை ரகசியங்கள் வெளிப்பட்டு வெளியரங்கமாயிருந்து அதனுடைய கனியை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த இதை பிடிஞ்சு சாப்பிடுறது, அந்த இதை எப்படி பிடுங்கிறது? கையில நிமிட்டி சாப்பிட்டார்கள் என்ன அர்த்தம்? இல்லை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் நான். அப்படியா? எந்த அளவுக்கு நிமிட்டுறாங்கன்னு பார்ப்போம். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பயிரை எந்த அளவுக்கு தெரிஞ்சு சாப்பிட்றாங்கன்னு பார்க்கறதுக்கு தான் இப்போ அது. ஆமாம், இல்லை அது இல்லை. அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு சிந்திச்சு தியானிச்சு மூளையில் எந்த அளவுக்கு சிந்திச்சு தியானிக்கிறாங்களோ அதே அளவுக்கு நற்கிரியைகளையும் நிறைவேற்றுவாங்க. கைகளை நிமிட்டி தின்னார்கள்னா தேவனுடைய வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவது அல்லது கை கொள்ளுவது. அப்போ எந்த அளவுக்கு நற்கிரியில் செய்கிறார்களோ அந்த அளவுக்கு அவருடைய ஆவிக்குரிய ஆகாரம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்போ நிறைய பேர்த்துக்கு நிமிட்டினா அந்த இது வந்து குப்பை போக மாட்டேங்குது. அப்படின்னா தேவனுடைய வசனங்களை எடுத்து சிந்தித்து தியானிக்கும் போது அதில் வேண்டாத குப்பைகள்லாம் வந்து போனதுக்கப்புறம் நல்ல கதிரான மணிகளை தான் நம்ம எடுத்து சாப்பிட்றோம். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகளையும் சிந்திச்சு தியானித்து பகுத்தறிஞ்சு அதில் வேண்டாத காரியங்கள் எல்லாத்தையும் பிரித்து 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 எடுத்து நல்ல கோதுமை மணி, நல்ல சத்துள்ள கோதுமை மணி அதை எடுத்து நாம் சாப்பிட்றோம், மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அப்போ இது எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாளிலே. அப்போ சீசர்கள் அந்த மாதிரி செய்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஜனங்களுக்குள்ளேயும் தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்பட்டு ரகசியங்கள் முத்திரைகள் உடைக்கப்பட்டு வெளிப்பட்டு வெளியரங்கமாயிருக்கிறது. அது வேதத்தை வாசிக்கும் போதே அது நிறைய பேர்த்துக்கு புரியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிற காலம், உலகத்திலே வந்து இந்தியாவில் தான் ரொம்ப அறிவாளிகள் அதிகமாக இருக்கிறாங்க உலகத்தில். இந்தியா பட்டணத்தில் தான், அது விசேஷமாக சென்னை பட்டணத்தில் தான் மிக திறமசாலியான அறிவாளிகள் இருக்காங்கன்னு உலகமே சொல்லுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேதத்தினுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேத வசனம் தாராளமாய் கிடைப்பதற்காக தேவன் வழிவாசலில் இந்த சென்னை பட்டணத்தில் செஞ்சிருக்கிறார். அப்போ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் எந்த அளவுக்கு அவைகளை கை கொள்ளுகிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு புரியும். அப்போ சாதாரணமாக வேதத்தை படிக்கும்போதே எல்லாத்துக்கும் புரியும். அப்போ வந்து அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து இன்னைக்கு வச்சிருக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை மிகவும் எளிமையாக கிடைக்கிறது. அப்போது அன்னைக்கு அப்போ இதை செய்யும்போது இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணம் சொல்கிறார். என்ன உதாரணம் கேட்டிங்கன்னா, தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் ஓய்வு நாளிலே என்ன பண்ணாங்கன்னா பசியாக இருந்த பொழுது தேவனுடைய அப்பங்களை தேவனுடைய வீட்டிலே பிரவேசித்து அல்லது தேவனுடைய ஆலயத்திலே பிரவேசித்து தேவனுடைய அப்பங்களை கேட்டு வாங்கி சாப்பிட்டார்கள். அப்படின்னா தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாக இருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் தேவனுடைய நீதி கிரியைகளை நிறைவேற்றுவதற்காக வாஞ்சியாக இருந்தாங்க. அதனால அவர்களுக்கு தேவனுடைய ரகசியங்கள் தேவனுடைய ஆலயத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டது. தானும் புசித்ததுமின்றி தன்னோடு கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தான். அப்போ ஓய்வு நாளில் இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுக்கலாம். அப்போ ரெண்டு நாளைக்கு பின்பு வந்த ஓய்வு நாளில் தேவனுடைய ரகசியங்களை மற்றவர்களுக்கு எளிமையாக கொடுக்கலாம், அல்லது பேசலாம், சிந்திக்கலாம், தியானிக்கலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ ஓய்வு நாளில் வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிப்பதற்குண்டான வேலைகளை ஓய்வு நாளிலே செய்யலாம். அப்போ அது எந்த ஓய்வு நாள் கேட்டிங்கன்னா, நாம் இருக்கிற இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிற அல்லைக்கு இப்போ நடந்து கொண்டு இருக்கிற இந்த காலங்கள் தான் ஆண்டவர் சொன்ன அந்த ஓய்வு நாள். மத்தேயு 26:2-5
போதும்.
இந்த 2 பின்பு வர்ற பஸ்கா பண்டிகை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பண்டிகையில் இன்னொரு காரியமும் நடக்குது. என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு தந்திரமாய் பிடித்து கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு யார் நினைக்கிறா? பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும், ஜனத்தின் மூப்பரும், மூப்பரும் பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் கூடி வந்து, இதனுடைய அர்த்தம் என்னவா இருக்கும்? இதுவும் பார்த்தீங்கன்னா, இதுவும் பஸ்கா பண்டிகை அன்னைக்கு தான் இது நடக்குது. அது 2 பின்பு வந்த பஸ்கா பண்டிகை, 2000 முடிஞ்சு வர்ற பஸ்கா பண்டிகைனா இன்றைக்கி இருக்கிற நாட்கள் தான் தேவனுடைய வார்த்தைகள் எளிமையாக இருந்து பஸ்கா பண்டிகை போல் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தைகளை தந்திரமாக பிடித்து கொலை செய்கிறது. எப்படி தந்திரமாக பிடிச்சு கொலை செய்கிறது? தேவனுடைய சத்தியத்தை மறைச்சிட்டு மனுஷனுடைய கட்டுக்கதைகளை வெளியே கொண்டு வர்றது, அதான் கொலை செய்கிறதுன்னு அர்த்தம். அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொலை செய்தார்கள், ஆனால் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க ஜனங்க? தேவனுடைய வார்த்தைகளை கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை கொலை செய்கிறார்கள்ன்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளை மறைத்துவிட்டு தங்களுடைய சுய கட்டுக்கதைகளையும் மனுஷனுடைய கற்பனைகளையும் ஜனங்களுக்கு அறிவித்து கொண்டு இருக்கிறார்கள். அது விசேஷமாக எப்போ நடக்குன்னு கேட்டிங்கன்னா, 2000 முடிஞ்சு வர்ற பஸ்கா பண்டிகை அன்னைக்கு, அது விசேஷமாக இன்றைக்கி நாம் இருக்கிற நாட்களிலே தேவனுடைய சத்தியத்தை மறைத்து அல்லது கொலை செய்து, அது தந்திரமாக கொலை செய்து, பாருங்க, தேவனுடைய சத்தியத்தை தந்திரமாக மறைத்து மனுஷனுடைய கட்டுக்கதைகளினாலையும் மனுஷனுடைய கற்பனைகளினாலையும் அவைகளை ஜனங்களுக்கு இன்றைக்கி அறிவித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய வசனத்தை நிதானிக்கிறவர்களும் சிந்திக்கிறவர்களும் தாராளமாக இருப்பாங்க, அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை கொலை செய்கிறவர்களும் அநேகம் பேர் இருப்பாங்க. அப்போ நன்மையான காரியமும் நடக்கும், தீமையான காரியமும் நடக்கும். அப்போ இந்த ஓய்வு நாளில் நன்மையான காரியங்களை விரும்புகிறவர்கள் அந்த தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து தாங்கள் கை கொள்ளுகிற அளவுக்கு கை கொண்டு ஆவிக்குரிய காரியத்தில் முன்னேறுவார்கள். அதே சமயம் 2 பின்பு வர்ற ஓய்வு நாளிலே அல்லது பஸ்கா பண்டிகையிலே தேவனுடைய வார்த்தைகளை கொலை செய்து தங்களுடைய புகழையும் பெருமையும் நிலைநாட்டுவதற்காக போராடுவார்கள். இதில் பிரதானமாக செயல்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, பிரதான ஆசாரியன், வேதபாரகர், மூப்பர் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அரண்மனையில் கூடியிரு வந்து இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி தந்திரமாக யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தேவனுடைய வார்த்தைகளை தந்திரமாக கொலை செய்து விட்டு ஒவ்வொரு மனுஷனும் பெயரும் புகழும் தேடணுன்ட்டு பெரிய பெரிய ஸ்டேடியத்தை கட்டி உக்காந்துட்டுருக்கான். தங்களுக்கு பெயரும் புகழும் தேடணும்னு சொல்லிட்டு, ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு, ஆராதனை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி ஆராதனை நடத்துகிறதெல்லாம் விட்டு போட்டு மாதத்துக்கு ஒரு தடவை கன்வென்ஷன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஸ்டேடியத்தை கட்டிட்டு உக்காண்டிருக்காங்க. அப்போ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓய்வு நாளிலே பசியாக இருக்கிறவர்கள் கதிர்களை பறித்து தின்பார்கள், அல்லது தேவனுடைய காரியங்களிலே பசிதாகம் உள்ளவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து சிந்தித்து தியானித்து கை கொள்வார்கள், அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை தந்திரமாக பிடித்து கொலை செய்வதற்கு முயற்சிகள் நடக்கும். மத்தேயு 24:24 20 போதும் போதும். இங்கே நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளையாவது சம்பவதியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவிக்காததுமான மிகுந்த உபத்திரவ காலம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அப்போ இன்றைக்கி எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் வருவார், அப்புறம்தான் உபத்திரவ காலமெல்லாம் நடக்கும், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த உபத்திரவ காலம் எந்த காலத்து கூட வருதுன்னு கேட்டிங்கன்னா, வேத வசனத்தின்படி உபத்திரவ காலம் ஓய்வு நாளினுடைய காலத்துக்குள்ளே வருது. அப்படின்னா ஓய்வு நாள்னா 1000 ஆட்சியினுடைய காலத்துக்குள்பட்டு தான் இந்த உபத்திரவ காலமே வருது. உபத்திரவ காலம் பூமியில் ஆரம்பித்தாச்சுன்னு சொன்னால் 1000 ஆட்சி பூமியில் ஆரம்பித்தாச்சுன்னு அர்த்தம். அப்போ ஓடி போவது அப்படின்னா ஊழியத்துக்கு ஓடி போவதாக இருக்கட்டும், இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதாக இருக்கட்டும், அல்லது வீட்டை விட்டு ஓடி போவதாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மாறி காலத்திலாவது. மாறி காலத்திலாவதுன்னா பின்மாறி மழையின் காலத்திலாவது, ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு காலத்துலேயும் எல்லாரும் ஊழியத்துக்கு ஓடுவாங்க, எல்லாருக்கும் எல்லோரும் நான் ஊழியம் செய்கிறேன்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஒன்றா இதுக்கு முன்னால் நடக்கணும், இதுக்கு முன்னால் நடந்தால் தான் அது உண்மையான ஊழியக்காரனுடைய அர்த்தம். இந்த காலத்தில் வந்து குறிப்பாக இந்த ஓய்வு நாளில் வந்து ஊழியத்துக்கு போனாங்கன்னா எல்லாரும் உபத்திரவ காலத்து அன்னைக்கு எல்லோரும் ஊழியம் தான் செய்வாங்க. அப்போ உண்மையான ஊழியக்காரன் யார், தேவன் பொய்யான ஊழியக்காரன் யாருங்கிறது தெரியாது. அதனால் உண்மையான ஊழியக்காரனாக இருந்தால் இந்த ஓய்வு நாள் வர்றதுக்கு முன்னாலேயே வந்து ஊழியத்துக்கு இறங்கியிருக்கணும், அல்லது உபத்திரவ காலம் வர்றதுக்கு முன்பதாகவே ஊழியத்திற்கு அவர்கள் புறப்பட்டிருக்க வேண்டும். அப்போ இந்த ஓய்வு நாள் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அநேக கள்ளக்கிறிஸ்துகள் எழும்புவார்கள், அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்புவார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை உண்மையாக அறிவிக்கிறவர்கள் அநேகம் பேர் இருப்பாங்க, தேவனுடைய நீதியை அறிவிக்கிறவர்கள் உண்மையை அநேகம் பேர் இருப்பாங்க, அதே மாதிரி தேவனுடைய காரியத்தை புரட்டுகிறவர்கள் அநேக அந்தி கிறிஸ்துகளும் அநேக கள்ளத்தீர்க்க தரிசிகளும் இருந்து தேவனுடைய நாமத்தை புரட்டி கொண்டு இருப்பார்கள். இதெல்லாம் எப்போ நடக்குன்னு கேட்டிங்கன்னா ஓய்வு நாளில் தான் நடக்குது. அப்படின்னா 1000 ஆட்சியினுடைய முதல் 7 தேவனுடைய ஊழியமும் மிக வல்லமையாக நடந்து கொண்டு இருக்கும், சாத்தானுடைய ஊழியமும் அற்புத அடையாளங்களோடும் கள்ளத்தீர்க்க தரிசிகளோடும் அதுவும் மிக வல்லமையாக நடந்து கொண்டு இருக்கும். அப்போ இதை கண்டுபிடிக்கிறவங்க யாருங்கிறத பார்த்துட்டு தான், உண்மையானதை கண்டுபிடிக்கிறவங்க மட்டும்தான் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே வர முடியும். அப்போ அற்புத அடையாளம் நிறையா நடக்கும், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நடந்துகிட்ருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்போது கிறிஸ்தவங்களுக்குள்ளே நிறைய அற்புத அடையாளம் நடக்கும். அதே மாதிரி கள்ளத்தீர்க்க தரிசனங்கள் அதிகமாக நடைபெறும். அப்புறம் அநேக அந்தி கிறிஸ்துகள் அநேகம் பேர் உருவாவாங்க. இதெல்லாம் நடந்தாவே போதும், நம்ம வந்து ஓய்வு நாளில் இருக்கிறோம், நம்ம வந்து கடைசி நாளில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதே சமயம் தேவனுடைய வார்த்தையில் பசிதாகம் உள்ளவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை தேடி பார்த்து வாசித்து சிந்தித்து தியானித்து நேரடியாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை அதிலிருந்து எடுத்துக்கொள்வார்கள். அப்படியாக இந்த ஓய்வு நாளிலே தேவனுடைய காரியங்களும் மிக வல்லமையாக நடக்கும், அந்திகிறிஸ்தனுடைய ஊழியங்களும் மிக வல்லமையாக நடக்கும். அதனால் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இவைகளை பரிசோதித்து பார்த்தால் மட்டும்தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் நாம் என்ன பண்ணலாம், நம்ம கைகளை அந்த தானியத்தை எடுத்து நல்ல மெட்டி திங்கணும். அப்படின்னா நம்ம மூளையில் தானியத்தை போட்டு முதல்ல நல்லா அரைக்கணும். அரைச்சி கைகளில் நற்கிரியைகள் செய்வதற்காக நாம் பிரயாசப்பட்டு எந்த அளவுக்கு தானியத்தை அமுத்தி தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு சுத்தமான தானியமாக கிடைக்கும். அந்த மாதிரி எந்த அளவுக்கு நாம் ஆவிக்குரிய காரியங்களில் நற்கிரியைகள் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நீதியின் வசனம் நம்மளுக்கு கிடைக்கும். சும்மா கொஞ்சம் பசியாக இருக்கிறோம், கொஞ்சம் கோதுமை கிடச்சிது இப்படி இப்படின்ட்டு உப்பு உப்புன்ட்டா ஒன்றே போதுமா, ஒன்றே குப்பையெல்லாம் போச்சுன்னா அப்புறம் போட்டு சாப்பிடும்போதும் தெரியும், ஐயய்யா நிறையா குப்பையெல்லாம் கிடக்குது இதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய தொப்ப வேண்டியது இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு அமுத்தி 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 தேய்ச்சி 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 எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ருசியுள்ள தானியத்தை நாம் எடுக்கலாம். அந்த மாதிரி எந்த அளவுக்கு நாம் நற்கிரியைகள் செய்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு மிகவும் சுவையுள்ளதாக இருக்கும். அப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணணும், முதலாவது தேவனுடைய வார்த்தையை படிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். தியானித்ததுக்கப்புறம் நம்ம கைகள்னாலே தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டும். அப்போ இப்படி இப்படி இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் வந்து நேரடியாக அனுபவிக்க முடியும். அது வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தனித்தனியாக தான் அதை நிறைவேற்றணும். இப்போ அடுத்தவங்களுக்கு வேண்டி நான் செய்ய முடியாது, எனக்கு வேண்டி இன்னொருத்தர் செய்ய முடியாது. அப்போது அவங்கவுங்க தனித்தனியாக அது பிரயாசப்பட்டால் மட்டும்தான் அது கிடைக்கும். ஆனால் இதே மாதிரி சாத்தானுடைய வல்லமைகளும் அந்திகிறிஸ்தனுடைய வல்லமைகளும் கள்ளத்தீர்க்கு தரிசனுடைய வல்லமைகளும் மிக பயங்கரமாக நிறைவேறி கொண்டிருக்கும். அதனால் அற்புத அடையாளங்களை தேடி ஓடுறவன் ஒரு பக்கம் ஓடிட்டுருப்பான், கள்ளத்தீர்க்கு தரிசனத்தை தேடி ஓடுறவன் இன்னொரு பக்கம் ஓடிட்டுருப்பான். உண்மையாக தேவனுடைய வார்த்தையை படிக்கிறவங்க, படித்து சிந்தித்து தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேடிக்கொண்டு இருக்கிறவங்க அவங்களும் ஒரு பக்கம் போயிட்டுருப்பாங்க. அதனால் நம்ம வாழ்க்கையில் நாம் எந்த காலத்திலே வாழ்கிறோம், நம்மளுக்கு எத்தனை நாள் கடந்திருக்குது, தேவனுடைய நாட்கள் எவ்வளவு கடந்து போயிருக்கிறது, இன்னும் தேவனுடைய நாட்கள் எவ்வளவு வர காத்திருக்கிறது என்கிறதை நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையின் மூலம் படித்து சிந்தித்து தியானித்து நாம் நிதானிக்கிறவர்களாக இருந்தால் நாம் ஞானமுள்ளவர்களாக இருப்போம். காலத்தை அறியாமல் நாம் இருந்தால் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம், ஆமாம் பைத்தியக்காரனாக இருப்போம். அதனால் தேவனுடைய வார்த்தை, இப்போ சாலமோன் ஞானி என்னென்னமோ செஞ்சார், சாலமோன் ஞானி என்னென்னமோ செஞ்சார், என்னென்னமோ ஞானமெல்லாம் கண்டுபிடிச்சார், ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கற்பனையை கை கொள்ளாதனால ஞானம் வந்து ஜனங்களுக்கு தானே நான் கேட்டேன், எனக்கா நான் ஞானம் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாலமோன் ஞானி கடைசியில் நடந்துக்கிட்டார். சாலமோனுடைய ஜபத்திலே அதை நாம் பார்க்கலாம், ஆண்டவரே இந்த ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்காக எனக்கு ஞானம் தாருன்னு கேட்டான். ஆனால் அந்த ஞானத்தை வச்சு தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றினானா, இல்லை. அந்த மாதிரி வந்து நம் வாழ்க்கையில் வந்து மற்றவர்களுக்கு நாம் பேசுகிறது போல் நாமளும் கை கொண்டால் மட்டும்தான் அந்த ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு வரும். அதனால் நாம் என்ன பண்ணோம், தினந்தோறும் வேதத்தை படித்து சிந்தித்து தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.